ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி பாடங்களில் கடந்த வகுப்புகள் மூலமாக 31 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் கடைசியாக 31 ஸ்லோகம் பார்க்கும்போது கருணாநிதி, அந்த ஈஸ்வரனே கருணையே வடிவாய், கேட்பதையெல்லாம் கொடுக்கின்ற கர்மபல தாதாவாய் இருக்கின்றவன், கருணை வந்து செயல்படுகின்ற இடம் எப்படின்னு பார்க்கும்போது அந்த ஈஸ்வரனே வந்து குருவாய் வருவார், சாஸ்திரமாக வருவார், நம்மிடத்திலேயே உள்ளார்ந்த விவேகமாக புத்தியாக வெளிப்படுவார் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் கடந்த மந்திரங்களில் ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட புரிதல். இப்போ இன்றைக்கு 32 ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்ப்போம். உபதேசம் அவாப்யைவம் ஆச்சாரியா தத்துவ தரிசினகா பஞ்சகோச விவேகேன லபந்தே நிர்வருத்தியும் பராம். இது வந்து ரொம்ப அருமையான விஷயத்தை சொல்கிறார். அதாவது ஒரு உண்மையை உணர்ந்த ஆச்சாரியரிடமிருந்து இது போன்ற அத்தியாத்ம ஞான உபதேசத்தை பெற்ற பின்பு 5 கோஷங்களை விவேகமாக பிரித்து அறிதலினால் அவர்கள் உன்னதமான முழு நிறைவையும் முக்தியையும் அடைகிறார்கள் என்று இங்கே சொல்கிறார். அதாவது ஒரு சிஷ்யனுக்கு வந்து ஈஸ்வர அனுகிரகம் வேணும். ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால்தான் குரு கிடைப்பார். ஏன்னா குரு வந்து சாட்சாத் ஈஸ்வரன் தான். நம்ம வேதாந்த பாடத்தில் இப்போ எல்லாமே ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டோம். ஏன்னா இந்த பாடத்தில் வந்துட்டு நம்ம திருப்பி காழ்ப்புணர்ச்சியோடவோ அல்லது பேதமை உணர்வோடவோ யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இங்கே அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அப்போ அப்படிப்பட்ட இறைவன் எப்படி இருக்கிறார், உணர்வாய் உயிராய் இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அப்படி ஒரு உணர்வாய் உயிராக இருக்கிற அந்த இறைவன் வந்து வெளிப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உபாதி வேணும். அந்த உபாதி தான் இந்த உடலும் மனசும். அப்போ இங்கே உடலும் மனசுமாக வெளிப்படுகின்ற உபாதிகளில் யார் இருக்கிறா அப்படின்னா இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அவன் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு உயிராய் உணர்வாய் இருக்கின்ற இறைவனே வந்து வெளிப்படுத்தி ஈஸ்வரனாக இங்கே உலகமாக விரிகிறான்னு நம்ம பார்த்தோம். படைப்பின் சாராம்சமும் அதுதான். அதில் குணபேதங்களில் வந்து சத்துவ குணத்தில் இருந்தால் ஈஸ்வரன் பார்த்தோம், ரஜோ குணத்தில் இருந்தால் ஜீவன் பார்த்தோம். அதில் சுத்த சத்துவம் வந்து ஈஸ்வரன் இருக்கிறான், ஜீவனிடத்தில் அந்த முழுமையான சுத்த சத்துவம் இல்லை, மற்ற ரஜோ குணமும் தமோ குணமும் கலந்து இருக்கிறதுனால அந்த 3 குணபேதங்களுக்குள்ளேயும் சிக்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற நிலையில் அந்த ஜீவன் வந்து தன்னை உயர்த்தி கொள்ள ஒரு முயற்சி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் அவனுக்கு வந்து இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடத்தினுடைய ஆழமான புரிதலாக பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல இந்த 32 ஸ்லோகத்தில் இதை ஏன் சொல்கிறாருன்னா, அதாவது இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான பாடங்களை கற்றுணர்ந்த ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் அப்படிங்கிற ஆச்சாரியர் இடத்திலிருந்து உபதேசத்தை பெற்று கொண்ட பிறகு 5 கோஷங்களை விவேகமாக பிரித்து அறிதலினாலே அவர்கள் உன்னதமான முழு நிறைவை அடைகிறார்கள் அப்படின்னு இந்த செயலில் சொல்கிறார். இந்த பரிச்சேதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை அடைகிற விஷயம் தத்துவ விவேகத்தினுடைய முடிவாக நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இடத்துல சம்சாரம், பிறப்பு இறப்புக்கு காரணமான சம்சாரம் இருக்குது, அப்புறம் பந்தம் இருக்குது, பற்று இருக்குது, அப்புறம் கர்ம சூழல் இருக்குது, கர்மத்தினுடைய சுழற்சியில் நம்ம சிக்கிக்கிட்டு அதில் மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிலையில் ஈஸ்வரனுடைய கிருபை வருது. ஈஸ்வரனுடைய கிருபை வரும்போது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. அப்படி தான் இங்கே எல்லாம் இது வரைக்கும் விளக்கப்பட்டு வந்தது நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நமக்கு தேவையான முக்தி, அதாவது இப்போ உபதேசம் கிடைக்குது, அப்போ நமக்கு அதில் என்ன கிடைக்கும், முக்தி கிடைக்கும். முக்தினா என்ன அப்படிங்கும்போது உபதேசமும் விவேகமும் சேர்ந்தால் முக்தி. அதாவது மோட்சத்தின் மீது இச்சை வந்தால் அந்த முமுட்சுத்துவம் உண்டாகும். அந்த முமுட்சுத்துவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற விஷயம் என்ன, இது மாதிரி அத்தியாத்ம ஞானம் கிடைக்கும். இந்த உயரிய அத்தியாத்ம ஞானம் கிடைப்பது எதனால், உபதேசத்தின் மூலமாக கிடைக்குது. உபதேசத்தின் மூலமாக நமக்கு என்ன அடுத்தது உண்டாகும்னா, விவேகம் உண்டாகும். அப்போ விவேகமும் உபதேசமும் சேர்ந்தால் அதுக்கு பேர் முக்தி. அப்போ முக்தின்னா ஏதோ ஒரு அடையப்படக்கூடியவோ அல்லது அனுபவப்படக்கூடிய விஷயமோ கிடையாது, அது நம்முடைய யதார்த்தம் அப்படின்னு இங்கே புரிய வைக்கிறார். அப்புறம் இந்த ஸ்லோகத்திலே சொல்கிறார் பாருங்க, ஆச்சாரியாத் தத்துவ தரிசனகாங்கிறார். ஆச்சாரியார்னா எங்கள் குரு. அப்போ குரு வந்து ஏன் அவசியமாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், இப்போ குரு வந்து தான் ஆத்மாவை காட்டி கொடுக்க முடியும். இப்போது சிஷ்யன் வந்து டைரெக்டாக தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது, இறைவன் யார் என்று புரிந்து கொள்ள முடியாது, உலகம் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு மனிதன் வந்து தன்னை யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு குரு வரணும், ஆச்சாரியர் வரணும். அதனால் குரு அவசியமாக இருக்கார். அப்போ குரு வந்து என்ன செய்கிறார், குரு எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க, ஆனால் உண்மையான குருமார்கள் யார், அந்த சத்தை காட்டி கொடுக்கின்றவர்கள், அந்த இருப்பை காட்டி கொடுக்கின்றவர்கள் தான் சத்குருமார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொரு துறையிலையும் குரு இருக்காங்க. குருங்கிறது காமனாக வந்து ஆசிரியர் குரு அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். இங்கே வேதாந்த சாஸ்திரம் வந்து குருங்கிறது எப்படி பார்க்குதுன்னா, இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்பவர் தான் குரு. அஞ்ஞானத்திலிருந்து அந்த அறியாமையிலிருந்து அந்த சாதகனை நீ அறிவாகத்தான் இருக்கிறாய் என்று காட்டி கொடுப்பவர் தான் குரு, அவர் தான் சத்குரு. அப்போ ஏன் குரு அவசியம் அப்படின்னா, இங்கே ஆத்மாவை வந்து சாதகன் வந்து கண்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. அதாவது புலன்கள் வழியாக ஆத்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது ஆத்மா. அந்த ஆத்மா வந்து அனுபவிக்கப்படுகின்ற பொருளும் கிடையாது. அப்படி வந்து புலன்களாலையும் பிடிக்க முடியல, வேறு எந்த அனுபவத்தினாலையும் ஆத்மாவை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அனுபவ பொருள் இல்லை அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா. அப்போ அது அனுபவ பொருள் இல்லைன்னு நமக்கு புரிஞ்சால் அந்த அனுபவிக்கப்பட முடியாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி தானாகவே புரிந்து கொள்ள முடியும், தானாகவே புரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு அனுபவிக்கப்படும் பொருளாக இருந்தால் அதை காட்டி கொடுக்கலாம், பாருப்பா இந்த மாதிரி இருந்தால் இது இந்த பொருள், இந்த மாதிரி இருந்தால் இந்த பொருள் காட்டி கொடுக்கலாம். இப்போ இனிப்பு அப்படின்னா பாரு இந்த இனிப்பு சுவை இப்படி இருக்கும், இந்த சர்க்கரையை சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு காட்டி கொடுக்கலாம். காரம்னா எப்படி இருக்குங்கன்னு கேட்டால் பாரு இதுதான் மிளகா சாப்பிட்டுப்பாரு காரமாக இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுக்கலாம். ஆனால் பிரம்மம் எப்படி இருக்குன்னு கேட்டால் காட்டி கொடுக்க முடியாது, ஆத்மா எப்படி இருக்கும்னு கேட்டால் காட்டி கொடுக்க முடியாது. அப்போ அது ஒரு அனுபவ பொருள் கிடையாது. அப்போ இறைவனை யார் காட்டி கொடுப்பார்னா, குரு மட்டும்தான் காட்டி கொடுப்பார், வேற யாராலையும் காட்டி கொடுக்க முடியாது. அவனும் தானாகவே புரிந்து கொள்ள முடியாது, அந்த சாதகனால் தானாகவே அந்த இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன தேவைப்படுறதுன்னா, குருவும் சாஸ்திரமும் அவசியம் தேவைப்படுகிறது என்று இங்கே சொல்றார். என்ன சொல்ல வர்றார்னா, இந்த செயலில் ஆச்சாரியாத் தத்துவ தரிசனகாங்கிறார். தத்துவ தரிசனம்னா எந்த குரு இது மாதிரி உயரிய தத்துவங்களை அறிந்து வைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்டவர் தான் உயரிய குரு. தத்துவ தரிசின்னு பேர் அவருக்கு. தத்துவ தரிசனகான்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ சாஸ்திரங்களை படித்தவன் தான் தத்துவ குருவா அப்படியும் புரிஞ்சிக்கூடாது, அல்லது வாதம் செய்கின்றவனானா அப்படியும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த உண்மை தத்துவத்தை உணர்ந்தவன் தான் குரு. அதாவது அந்த பிரம்ம தத்துவத்தை தன்னுள் உணர்ந்து கொண்டவன் குரு. அப்போ தத்துவத்தை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். குரு வந்து அறிந்தது மட்டுமல்ல தன்னுள் உணர்ந்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட குரு தான் உபதேசம் கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட குருவின் மூலமாக தான் இறைவனை காட்டி கொடுக்க முடியும், வேற யாராலையும் காட்டி கொடுக்க முடியாது. அப்போ அந்த குரு என்ன பண்ணுறாரு, அதுக்கு சாதனையாக இந்த சாஸ்திரத்தை எடுத்துக்கிறாரு. குருவும் வந்து நேரடியாக உபதேசம் கொடுக்காம அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லை. இப்போது நீ தான்ப்பா அது அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி அது நான் அதுவாகிறேன், தத்துவம் அசிங்கிற உபதேசத்தை கேட்ட உடனே எப்படி நான் அதுவாகிறேன் அவன் கேள்வி கேட்பான். ஏன்னா அப்படியே ஏற்றுக்கக்கூடியவன் வந்து ஒரு குருவை நாடி வரக்கூடியவனாக இருக்க மாட்டான். குருவை நாடி ஒருத்தன் வரான்னா அவன் சந்தேகங்களை கேட்பான், தெளிவுபடுத்துவான், அப்புறம் தான் அந்த நிதித்தியாசனத்தில் நிற்க முடியும். அப்போ அப்படிப்பட்டவன் கேள்வி கேட்டான்னா அவனுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ரெக்கார்டு வந்து குரு வச்சிருக்கணும், எவிடன்ஸ் வந்து குரு வச்சிருக்கணும். அப்போ அந்த எவிடன்ஸ் மூலமாக தான் அவனை புரிய வைக்கணும். இல்லைன்னா சாதகர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, கொஞ்சம் புத்திசாலி சாதகன் வந்துட்டான்னா ஒரு கேள்வி கேட்டு மடக்குவான். அப்போ குருவனால் பதில் சொல்ல முடியலன்னா அவன் என்ன முடிவு பண்ணுவான், இந்த குரு சரியில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவான். அப்போ அதனால் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு சரியான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய சாஸ்திர அறிவு வந்து குருவின் இடத்துல இருக்கணும். அந்த சாஸ்திரத்தையே எடுத்து அந்த மாணவனுக்கு உபதேசிக்கணும். அப்போ தான் அவனும் எதிர்காலத்தில் அந்த குருவாக மாறுவான். அப்போ இப்படி தான் இந்த வாழையடி வாழையாக குரு சிஷ்ய பரம்பரை வந்துகிட்டு இருக்கிறதுல இங்கே சொல்கிறாரு, தத்துவ தரிசி ஆச்சாரியன் என்று குருவை சொல்கிறார். அப்படிப்பட்ட குரு என்ன காட்டி கொடுக்குறார் அப்படின்னா, பஞ்ச கோஷ விவேகம், ஐந்து கோஷங்களை காட்டி கொடுக்குறார். அந்த ஐந்து கோஷங்கள் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அத்வைத வேதாந்தத்தில். இப்போ இங்கே மீண்டும் வந்து வித்யாரியனர் அதை இங்கே சுட்டி காட்டுறார். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அப்போ இந்த ஐந்து கோஷங்களையும் நம்ம நீக்கி பார்த்தோம்னா அங்கே ஆத்மா தெரியும். ஏன்னா இந்த ஐந்து கோஷங்களும் எப்படி இருக்கு, ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்கு. ஆத்மாவை வந்து பார்க்க முடியாத மாதிரி ஒவ்வொரு உரைகள் மாதிரி, கோஷம் என்றால் உரைகள் என்று பெயர். இப்போ ஒரு தலகாணியை நம்ம மறைக்கணும் அப்படின்னா அந்த தலகாணி மேலே ஒரு உரையை போட்டால் தலகாணி மறைஞ்சிடும். ஒரு உரை போட்டால் மறைகிற மாதிரி அஞ்சு உரைகள் போட்டோம்னா சுத்தமாக அஞ்சு உரைக்குள்ளே போய் தலகாணி ஒளிஞ்சிக்கும் போது அந்த தலகாணி என்ன நிறம்ன்ற கூட தெரிய முடியாத அளவுக்கு போயிடுது இல்லையா. அது மாதிரி இங்கே ஆத்மாவை வந்து ஐந்து கோஷங்கள் மறைக்குது. அந்த ஐந்து கோஷங்கள் என்னென்னா இந்த அன்னமயமாகிய உடம்பு, பிராணமயமாகிய மூச்சு, மனோமயமாகிய மனசு, விஞ்ஞானமயமாகிய புத்தி, ஆனந்தமயம் என்கின்ற காரண சரீரம். இப்போ இந்த ஐந்தும் நம்மளுக்கு வந்து ஆத்மாவை மறைக்குதுங்க. அப்போ இந்த ஐந்து கோஷங்களையும் நீக்கி பார்த்தா தான் ஆத்மா தெரியும். அப்போ இதை பார்க்கின்றவன் வந்து எனக்கு இது தெரிகின்றன என்று பிரித்து அறிகின்ற ஞானம் அவனிடத்திலே வர வேண்டும். அப்போ இதுதான் ஆத்ம ஞானத்தினுடைய நடைமுறை வடிவம் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ நிவர்த்தி பரா அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அப்போ எது உண்மையான நிறைவை கொடுக்கும், ஒரு சுக அனுபவம் நிறைவை கொடுக்குமா, இல்லை சமாதி நிலை ஒரு நிறைவை கொடுக்குமா, அல்லது ஒரு மனிதனுடைய மரணம் அவனுக்கு நிறைவை கொடுக்குமானா, அப்படியெல்லாம் கொடுக்காது. ஏன்னா இங்கே நிறைவு என்பது வந்து தன்னை அறியும் போது மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ நான் எப்போதும் முழுமையானவன் அப்படிங்கிற அந்த உறுதி நம்ம இடத்துல திடமாக வரும்போது நாம் நிறைவாகிவிடுவோம். அப்போ அந்த நிறைவுங்கிறது பூரணத்துவம், திருப்தி. அப்போ அந்த நிலை வந்து எப்படி கிடைக்கும்னா குரு மூலமாக, சாஸ்திரம் மூலமாக தான் கிடைக்குங்கிறது இங்கே சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சாஸ்திர உபதேசத்தை கேட்டால் மட்டும் போதாது, அதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த சாஸ்திரங்களை கேட்டு அதை பற்றிய சந்தேகங்களை எழுப்பி அதற்கான பதிலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அந்த சாதகனுக்கு விவேகம் உண்டாக வேண்டும். அப்போ விவேகம் இல்லாமல் அந்த சாதகன் தன்னை அறிந்து கொள்ள முடியாது, அவனுக்கு உபதேசம் பயன் தராது அப்படிங்கிறாரு. அப்போ இங்கே வந்து ஒரு தத்துவ விவேகத்தை வந்து உபதேசிக்க வந்தாலும் கூட சாதகன் கொஞ்சம் விவேகியாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தியிலேயே அது சொல்லிடுது, விவேக வைராக்கிய சமாதி சட்க சம்பத்தி முமுட்சுத்துவம். இந்த நான்கு சாதனைகள் ஒருத்தர் இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவன் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த நிலையில இங்கே பஞ்சகோஷ விசாரணையும் வருது. அதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் பஞ்சகோஷ விசாரணையில் அப்படின்னா, நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த மூச்சு கிடையாது, நான் அந்த எண்ணம் கிடையாது, இங்கே புத்தின்னு சொல்லி நான் எதையோ தெரிஞ்சுக்கிறேனே அந்த புத்தியும் நான் கிடையாது, ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் அறியக்கூடிய சாட்சியாக நான் எப்போதும் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஞானம். அப்போ இங்கே முக்திங்கிறது எதிர்காலத்தில் அடையக்கூடியதோ அல்லது அனுபவம் வந்த பின்பு அடைவதோ கிடையாது. நம்மிடத்தில் இருக்கின்ற தவறான அடையாளத்தை நீக்கினால் அதற்கு பேர் முக்தி அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. அப்போ நம்ம இந்த நிதித்தியாசன நிலையில் நம்ம என்ன பண்ணணும், ஐந்து கோஷங்களும் மாற்றம் அடைகின்றன, ஆனால் அவற்றை அறிகின்ற நான் ஒருபோதும் மாறுவதில்லை அப்படின்ட்டு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் நமக்கு அந்த பரம நிவர்த்தி வந்துடும். அதாவது எதன் மீதும் அபிமானமற்ற நிலை உண்டாகிவிடும். இந்த நிலையில நமக்கு இந்த முதல் பரிச்சேதம் நிறைவடைகிறது என்று இந்த 32வது ஸ்லோகத்தோட இந்த தத்துவ விவேக பிரகரணத்தினுடைய முதல் பரிச்சேதத்தை நிறைவு செய்கிறார். அப்போ இங்க பஞ்சதசி நூலில் தத்துவ விவேகத்தில் ஸ்லோகம் 1-32 வரைக்கும் ஒரு நல்ல ஆத்ம ஞான விஷயங்களை நாம் ஆழமாக பார்த்தோம். இப்போ 33வது ஸ்லோகம், அது வந்து இப்போ பஞ்சகோஷத்தை பற்றி பேசப்போகுது. அன்னம் பிராணோ மனோ புத்தி ஆனந்தச்சேத்தி பஞ்சதே கோசாஸ் தைராவிருதா ஸ்வாத்மா விஸ்மிருத்தியா சம்ஸ்ருதிம் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன இதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்தா, சம்ஸ்ருதிம் அப்படின்னா சம்சாரம். அப்போ இங்கே அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று சொல்லப்படுகிற ஐந்து கோஷங்களால் ஆத்மா மறைக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. ஆனால் உண்மையில் அதை ஜீவன் மறந்துவிட்டான். அதற்கு காரணம் ஜீவன் சம்சாரத்தை அடைந்ததுனாலே மறந்துவிட்டான் அப்படின்னு இங்க சொல்றாரு. அதாவது பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சக்கரத்தில் சிக்கிக்கிட்டு அந்த விஸ்மிருத்தியான்னா மறதி, அங்கே மறதி வந்துடுது அவனுக்கு. அடிக்கடி மறதி வந்து இந்த மாதிரி நான் யார், இந்த இறைவன் எப்படிப்பட்டவன்கிறது தெரியாமல் போயிடுது. அப்போ அந்த விஸ்மிருத்தம் வந்து உருவாகும் போது மறதி உண்டாகி தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுக்கு வந்து என்ன மறைக்குதுங்கிற அஞ்சு கோஷங்கள் மறைக்குதுன்னு சொல்கிறார். அப்போ இங்கே அடுத்த நிலையில் கொண்டு வரார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றார்னா, பஞ்சகோஷ விவேகத்தினால நமக்கு அந்த நிவர்த்தி கிடைக்கும் என்று சொல்கிறார். அதாவது நிவர்த்தினா விடுதலை அந்த பந்தங்கள்லிருந்து பற்றிலிருந்து விடுபடுவது. அப்போ பஞ்சகோஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அது எப்படி நமக்கு பந்தத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த அடிப்படை அம்சங்களை தெரிஞ்சுக்கணும். கோஷம் என்றால் ஒரு உரை அப்படின்னு பார்க்குறோம். அந்த உரையினால் ஆத்மா மறைக்கப்பட்டதாக தோன்றுகிறது, அவ்வளவுதான். அது எப்படி தோன்றுகிறது அப்படின்னா சூரியனை வந்து மேகக்கூட்டங்கள் மறைத்தது போல. சூரியன் இருக்கு, அந்த சூரியன் வந்து ஒரு சுயம்பிரகாச ஒளியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தற்காலிகமாக மேகக்கூட்டங்கள் வந்து அந்த சூரியனை மறைப்பது போல ஆத்மாவினுடைய சுயம்பிரகாச அறிவு ஒளியை இந்த ஐந்து கோஷங்களும் மறைக்கின்றன என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த ஐந்து கோஷங்கள் வந்து எப்படி உருவாகுதுங்கிறத இங்கே சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தில். அன்னமயம் அப்படிங்கிறது நான் உடல் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தை உண்டு பண்ணது இல்லையா, இதனால் ஆத்மா அறியப்பட முடியாமல் மறைக்குது. அதனால் இந்த நானுங்கிற உடல் அபிமானம் நமக்கு என்ன உண்டு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்புங்கிற சம்சாரத்தை உண்டு பண்ணிடுதுங்க. அதனால் இந்த அன்னமயத்து மேலே வச்சிருக்கிற அபிமானம் தான் நமக்கு பிறப்பு இறப்பு சம்சாரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆகவே இந்த நான் உடல் அப்படிங்கிற அபிமானத்தை விடணும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அடுத்தது பிராணமயம் அப்படிங்கிறது வந்து நான் உயிர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அபிமானம் இருக்குது. அப்போ இந்த அபிமானம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு பயத்தை உண்டு பண்ணுது. அதாவது நான் இறந்து விடுவேனா, நான் இறந்து விட்டால் இந்த உயிர் போயிடுமே, அப்போ நான் எப்பவுமே வாழ்ந்துட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மனசு ஆசைப்படுது. அப்போ இந்த உயிர் மேலே இருக்கிற பய உணர்வு வந்துடுது. அது எதனால், பிராணமயத்தினால. அதுதான் ஒரு அபிமானம் என்று சொல்கிறார். மூன்றாவது மனோமயம் என்பது வந்து எண்ணங்கள். அதாவது மனசு வந்து பல எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கிறதுனால அதனுடைய விளைவு என்னன்னா சுக துக்கங்கள் வருது. அதாவது நமக்கு மனம் என்ற ஒரு விஷயம் வந்து எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கிறதுனால அந்த எண்ணங்களினுடைய எழுச்சியை பொறுத்து நமக்கு சுகமும் வரும் துக்கமும் வரும். அது நமக்கு நல்ல எண்ணங்களாக இருந்தால் சுகம் வரும், கெட்ட எண்ணங்களாக இருந்தால் துக்கம் வரும். அப்போ இது மாதிரி நமக்கு விளைவு வந்து மனோமயத்தின் மூலமாக துக்கம் கிடைக்குது. விஞ்ஞானமய கோஷம் என்ன பண்ணுதுன்னா நான் எல்லாம் தெரிந்து கொண்டேங்கிற அந்த புத்திசாலித்தனத்தின் மேலே இருக்கிற ஒரு அபிமானம். அதனால் என்ன ஆயிடுதுன்னா விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தத்துவம், நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் வந்துடுது. ஏன்னா அந்த புத்திசாலித்தனத்தினால இது என்னுடைய கண்டுபிடிப்பு, இது என்னுடைய புத்தியினால் நான் இதை சாதிச்சு காட்டினேன், என்னுடைய திறமையினால் நான் வெற்றி அடைஞ்சேன் அப்படி இப்படின்னு அந்த அகங்காரத்தை வெளிப்படுத்த சொல்லுது. அப்போ அந்த மாதிரி விஞ்ஞானமய கோஷம் வந்து நான் கற்றுக்கொண்டவன், தெரிந்து கொண்டவன், நான் புத்திசாலிங்கிற ஒரு அபிமானத்தை உண்டு பண்ணி அவனுக்கு கர்த்தத்துவத்தினுடைய விளைவை உண்டு பண்ணிடுது. ஆனந்தமய கோஷம் என்பது நான் எப்பொழுதும் அந்த ஆனந்தமயமாக இருக்கிறேன் அப்படிங்கிற சுகம், அது பந்தத்தை உண்டு பண்ணிடுது. இந்த உலகம் வந்து உண்மையாக இருப்பது போலவும் அந்த காரண சரீரத்தின் மூலமாக இந்த காரியங்கள் உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு அவித்தை நம்ம இடத்துல இருப்பதினால அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பந்தம் என்பதாக இங்கே ஆனந்தமய கோஷத்தின் மூலமாக உண்டாயிடுது. அப்போ அந்த பந்தம் வந்து எதில் உண்டாகுது அப்படின்னா அந்த நானுங்கிற முதல் எண்ணம். ஏன்னா இப்போ நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்த உடனே அதன் மூலமாக உடல் பந்தம் வந்துடும், அப்புறம் மனசு பந்தம் வந்துடும், அப்புறம் நம்மை சார்ந்த உறவுகள் பந்தம் வந்துடும், அப்புறம் இந்த உலகத்தின் மீது பந்தம் வந்துடும். அப்போ விசுமிருத்திங்கிறது பந்தத்தின் உண்மையான காரணமாக இருக்குது, மறதி. சம்சாரம் வந்து கர்மத்தால் அழிக்க முடியாது, அது ஞானத்தினால்தான் அழிக்க முடியும். அப்போ இங்கே நமக்கு என்ன பிரச்சனைனா ஆத்ம மறதி தான் காரணம். நான் ஆத்மா அப்படிங்கிறத மறந்து போனதுனால இந்த மாதிரி நிலை நமக்கு உண்டாகி விட்டதுங்கிறத சொல்கிறார். ஆனால் ஆத்மா உண்மையில் வந்து மறைந்து போவதும் இல்லை, மறைக்கப்படுவதும் இல்லை. நம்முடைய மனசு வந்து அப்படி மறதி ஆகிடுச்சு. ஆத்மாங்கிற விஷயத்த மனசு தான் மறந்துருச்சே தவிர ஆத்மாவின் இடத்துல அந்த வருவதும் இல்லை போவதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த செயல் பொறுத்த வரைக்கும் தத்துவ முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா ஆத்மா வந்து கோஷங்களுக்கு உள்ளே இல்லை, ஆனால் அந்த ஐந்து கோஷங்களும் ஆத்மா இருப்பதினால் தோன்றுகின்றன. அப்போ இந்த விசாரணை நம்மிடத்துல விவேகத்தினால் விழிப்படையும் போது நமக்கு புரிய வருது இங்கே ஆத்மாங்கிறது எதனாலும் மறைக்கப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம சாதகர்களுக்கான உபதேச குறிப்புகளாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிறப்பு இறப்புங்கிற சம்சாரத்துக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு இந்த உலகம்தான் மூல காரணமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இல்லை மற்றவர்கள் தான் இந்த பிறப்பு இறப்புக்கு காரணமானா அவர்களும் இல்லை, அல்லது நாம் செய்த செயல் விளைவுகளாக கர்மமா அப்படின்னா அதுவும் இல்லை. இங்கே நான் யார் என்று நம்மை நாம் மறந்து விட்டதுனால பிறப்பு இறப்புக்கு மூல காரணமாக அமையுது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், நான் யாருங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னா நான் இன்னார் இப்படிப்பட்டவன்கிற ஒரு அபிமானத்திலேயே வாழ்க்கை போகும், அது பிறவிகளுக்கு வித்திட்டு மீண்டும் பிறப்பிறப்பு சம்சாரத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தோம். அப்போ நீங்கள் இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சாரத்துக்கு மூல காரணமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்த செயல் விளைவுகளான்னு கேட்டால் இல்லை, இல்லை மற்றவர்கள் ஏதாவது காரணமானா இல்லை, இந்த உலகம் ஏதாவது காரணமான இல்லை, நீங்க உங்களை மறந்து போனது தான் காரணங்கிறார். நான் யார் என்று நீ உன்னை விசாரித்து தெரிந்து கொள்ள முடியாத மறதி தான் உன்னுடைய சம்சாரத்திற்கு மூல காரணம் அப்படிங்கிறத இங்கே உபதேச குறிப்பாக புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விடுபட வேண்டியதுக்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இங்கே கோஷங்களை எல்லாம் நீங்கள் வந்து அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லது அனுபவங்களை எல்லாம் மாற்றிக்கலாமான்னா அப்படியும் தேவையில்லை. தவறான அடையாளத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். அதாவது நீங்கள் போய் நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல அப்படின்னு தவறாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. அதாவது நான் இந்த உடல் மனம் என்று புரிந்து வைத்திருப்பதை நீங்கள் ஒவ்வொன்றா நீக்க வேண்டியதில்லை. நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றா நீக்கினா எத்தனை பொருளை நீக்கிறது, அப்படிலாம் நீக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா கோஷங்கள் மட்டும் இல்லை, நம்ம இடத்துல தத்துவங்கள் வந்து 24, 36, 92 கொண்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ தத்துவங்கள் இருக்குது. அது சைவ சித்தாந்தம் வந்து 97 தத்துவங்கள், 92 தத்துவங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்படியே தத்துவங்களுக்கு ஒரு கணக்கு வழக்கே இருக்காது. ஆகவே நீங்கள் ஒவ்வொன்றா நேத்தி பண்ணி நீக்கிறத விட தவறான அடையாளத்தை ஒட்டுமொத்தமாக இந்த உடலோ மனசோ நான் இல்லைங்கிறத புரிஞ்சிக்கிறத விட தன்னுடைய மறதியை நம்ம நீக்கிக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நான் யாருங்கிறத நம்ம மறந்துட்டோம், நம்ம ஆத்மாங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வந்துட்டால் போதும், மற்றதெல்லாம் தானாகவே நம்மை விட்டு நீங்கி விடும் அப்படிங்கிற ஒரு உண்மை தன்மையை இங்கே புரிய வைக்கிறார். அப்போ நம்ம ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு எப்போ ஞாபகம் வரும்னா, நம்ம உணர்வுங்கிறத பிடிச்சாதான் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் உடலுங்கிற அபிமானம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வராது, உலகம்ங்கிற அபிமானம் இருக்கிற வரைக்கும் அது ஞாபகத்துக்கு வராது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பஞ்சகோஷ விவேகத்தை நம்ம எப்படி தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த உடல் எனக்கு தெரியுது, இந்த மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கிற பிராணன் எனக்கு தெரியுது, இந்த உடலும் மனதையும் கொண்டு ஏராளமான எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் அவைகள் அனைத்தையும் அறியும் நான் என்பவன் எப்போதும் இருக்கின்றேன், அவைகளுக்கு சாட்சியாக நான் எப்பொழுதும் இருக்கின்றேனுங்கிற நம்முடைய சுயம் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும், நான் ஆத்மா அந்த அறிவு அந்த உணர்வுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டா போதும், நமக்கு இதையெல்லாம் தெரியத்தான் செய்யும், ஆனால் இதனால் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தெரிஞ்சிருந்தனால நமக்கு என்ன பிரச்சனை, அது தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகுது, அது நமக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுதானா, இல்லை அது பாட்டு அது இருக்குது, நம்ம பாட்டு நம்ம இருக்க வேண்டியதானே, அது நம்மளை ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனித்தோம்னா தான் அது நமக்கு ஏதாவது பண்ணும், நம்ம அதை கண்டுக்காமல் இருக்கிற வரைக்கும் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. அப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மூக்கை நுழைச்சா தானே நம்மளுக்கு தொந்தரவு உண்டு பண்ணுது, இல்லைன்னா நீங்கள் பாட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். இப்போ வேர்ல்டு வார் நடக்கும், அங்கே ஒருத்தர் ஏதோ பண்ணியிருப்பான், இங்கே ஒருத்தர் ஏதோ பண்ணிகிட்ருப்பான், இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு நீங்கள் கண்டுக்காத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கண்டுக்கிறேன், அதுக்கு நான் ஏதாவது பதில் கொடுக்க போகிறேன், அதுக்கு ஏதாவது மாற்றம் செய்ய போகிறேன்ட்டு நீங்கள் அந்த விவகாரத்துக்குள்ளே போய் பூந்தீங்கன்னா அது ஒரு சின்ன பிரச்சனையாக உங்களுக்கு ஆரம்பித்து அப்புறம் பெரிய பிரச்சனை கொண்டு போய் உங்களை விட்டுடும். அப்படி தான் இங்கே வந்து பற்று உண்டாக்கி பல கஷ்டங்களை உண்டு பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இங்கே நிதித்தியாசனம் அப்படி நினைக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம 5 கோஷங்கள் தோன்றுகின்றன, அவைகள் வரலாம் போகலாம், ஆனால் நான் ஒருபோதும் வருவதும் இல்லை போவதும் இல்லை அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுதாங்க பஞ்சகோஷ விவேகத்தினுடைய தொடக்கம் என்று இந்த 33வது செயலில் புரிய வைக்கிறார். அடுத்து 34. சியாத் பஞ்சீகிருத்த பூதோத்தோகோ தேகா ஸ்தூலோன்ன ஷன்யகா லிங்கே து ராஜசைஹி பிராணைஹி பிராணக கர்மேந்திரியை ஹி சகா. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பஞ்சபூதங்களை பஞ்சீகரிக்கப்பட்ட பிறகு, இந்த பஞ்சீகரணம் நடந்த பிறகு உண்டான இந்த ஸ்தூல உடல் இருக்கு இல்லையா, அது வந்து அன்னமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் லிங்க சரீரத்தில் ரஜஸ்குணம் மேலோங்கிய பிராணன்களும் கர்மேந்திரியங்களும் சேர்ந்து பிராணமய கோஷம் உண்டாயின அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். பிராணைகி பிராணகா பிராணமய கோஷம், பிராணங்களால் பிராணமய கோஷம் உண்டாயின, கர்ம இந்திரியங்கள் சக கர்மேந்திரியங்களோடு சேர்ந்து. அதாவது இப்போது பிராணமய கோஷத்துக்கு வந்து என்னென்ன சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜஸ்குணம் மேலோங்கிய பிராணனும் கர்மேந்திரியங்களும் சேர்ந்து பிராணமய கோஷமாக இங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்போ பஞ்சகோஷ விசாரணையினுடைய 2 படிகளை நாம் இங்கே பார்க்கும்போது, இங்கே வித்யாரண்யர் என்ன புரிய வைக்கிறாருனா, அன்னமய கோஷம் அப்படிங்கிறது வந்து சாப்பாட்டினால் வருகின்ற இந்த உடம்பு, அதாவது உணவினால் உண்டான இந்த உடம்பு. அப்போ இது உணவால் உருவாகி உணவால் வளர்ந்து உணவு இல்லாமல் அழிந்து விடுகிறது. அப்படி தான் இந்த பருவுடலானது இந்த பூமியில் இருக்குது. அப்போ இந்த பருவுடல் உங்களுக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னா உணவு வேணும். அப்போ இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவினால் தான் உருவாச்சு. அப்புறம் இது எப்படி வளருது, உணவினால் தான் வளருது. கடைசியில் நோய்வாய்ப்பட்டு உணவு எடுக்க முடியாமல் போகும்போது இந்த உடம்பு அழிஞ்சும் போயிடுது. இப்போ நிறைய பேர் இந்த மரணத்தை தழுவும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா சொல்லுவாங்க, சாப்பாடு நின்றுடுச்சிங்க, இப்போ அடுத்தது அப்படியே வெறும் நீராக இருந்தால் போயிட்டுருக்கு, தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுக்கிறாருங்க, அப்பப்போ இடையில ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பால் கொடுத்தோம்னா அப்படியே குடிக்கிறாருங்க, ஆனால் கெட்டி ஆகாரமெல்லாம் நின்றுடுச்சிங்க அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் அப்படியே பாலும் நின்றுடுச்சு, அப்படியே இப்போ எதுவும் எடுக்கிறது இல்லைம்பாங்க, அப்புறம் போயிட்டாருங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன, அந்த உணவு நின்றுடுச்சு அப்படின்னா உடம்பு அழிஞ்சிடுங்க. அப்போ இந்த உடல் எப்படி உண்டாகியிருக்கு அப்படின்னா அன்னத்தினால உணவினால உண்டாகியிருக்கு. ஆனால் இந்த உடல் ஆத்மா கிடையாது. ஆத்மாவால் அறியப்படுகின்ற ஒரு பொருள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது மாதிரி தான் பிராணமய கோஷமும். பிராணமய கோஷம் வந்து எப்படின்னா பிராணன் ஐந்து பிராணன்களுடைய சேர்க்கை, கர்மேந்திரியங்களுடைய சேர்க்கை சேர்ந்து தான் பிராணன். ஏன் வந்து கர்ம இந்திரியங்களோட பிராணன் தொடர்பு இருக்கு அப்படின்னா சுவாசத்தினால தான் இங்கே உடம்பு இயங்கும். அதாவது மூச்சு காற்று இருந்தால் தான் இந்த உடம்பு செயல்படும். இப்போ கையை தூக்கணும், காலை நீங்கள் மடக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு காற்று சக்தி உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் அதெல்லாம் கையை காலை ஆட்ட முடியும், இல்லைன்னா ஆட்ட முடியாது. அப்போ இங்கே பிராணனோட தொடர்பு வைத்த கர்ம இந்திரியங்களும் பிராணனும் சேர்ந்து தான் பிராணமய கோஷமாக இருக்குது. ஆனால் அந்த பிராணமய கோஷம் உண்டாவதற்கான குணம் வந்து ரஜஸ் குணத்தில் வெளிப்பட்டது, ரஜோ குணம். ஏன்னா ரஜோ குணத்தில் தானே செயல்பாடு இருக்குது, அதனால் கர்ம இந்திரியங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும், எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும். கை வந்து ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம், காலை ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இது எதனால், ரஜோ குணத்தின் தன்மையாக இருக்கிறதுனால. அப்போ மூச்சு காற்று என்ன பண்ணுது, நமக்கு உணவு செரிமானம் பண்ணுவதற்கான ஜீரண சக்தியை கொடுக்குற மாதிரி உள்ளே போய் பல பிராணங்களாக பிரியுதுன்னு நம்ம பார்த்தோம். அதை தசவாயுக்கள் என்று சொன்னோம், பஞ்சவாயுக்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த வாயுக்களுடைய தன்மையினால அது உடலில் போய் பல்வேறு விளைவுகளை உண்டு செய்யுது. அப்போ இது மாதிரி பிராணங்கள் மூலமாகவும் கர்ம இந்திரியங்கள் மூலமாகவும் செயல்கள் எல்லாம் நடக்கின்றன. ஆனால் இந்த செயல்களை எல்லாம் அறிகின்றவன் நான் ஒருத்தர் இருக்கிறேன், அவைகளெல்லாம் அறியப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இங்கே நம்ம இதை புரியும் போது இந்த உடல் வந்து என்னால் அறியப்படக்கூடிய ஒரு பொருள், அதனால் அது நான் கிடையாது. உயிர் இயக்கமும் அப்படி தான், அந்த உயிர் இயங்கிறத நான் அறியுகிறேன். அப்போ அந்த உயிர் இயக்கமும் நான் கிடையாது, ஏன்னா அது என்னுடைய சக்தி தான். அப்புறம் பசிக்குது, பசி உணர்வு வருது, எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த பசிங்கிற ஒரு உணர்வும் என்னால் அறியப்படக்கூடியதாக இருக்கிறதுனால அதுவும் நானாக இருக்க முடியாது. அப்போ நான் சோர்ந்து விட்டேன், நான் டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் என்னால் அறியப்படக்கூடிய விஷயங்கள், இந்த உடல் சார்ந்து மனம் சார்ந்து இருப்பதனால இவைகள் எல்லாம் நானாக முடியாது. அப்போ உண்மையில் அந்த பசி உணர்வு வந்தாலும் உடலுக்கு தான் வருது, சோர்வாயிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பிராணனுக்கு தான் வருது. ஏன்னா பிராணன் வந்து மாறுபாடுகள் அடைஞ்சதுன்னா உடம்பு டல்லாக இருக்கும், வேலை செய்ய முடியாது, சுறுசுறுப்பு இருக்காது. அப்போ என்ன, மூச்சுக்காற்று சுத்தி ஆகாமல் அது குழப்பமாகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்னா ஒரு மாதிரி லேசினஸ் வரும், சோம்பேறித்தனம் வரும், எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்காது, ஒரு பிடிமானம் இருக்காது. இல்லை அதுக்கு என்ன காரணம்னா அந்த பிராணனும் உடலும் ஒத்துழையாமை தான் காரணம் அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வந்து எதனால், அறியப்படுகின்ற பொருட்களினால. ஆனால் அவற்றையெல்லாம் அறிந்தவன் யார், அதுதான் நீ. அப்போ நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற உபதேசத்தை குருமார்கள் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம உபதேசமாக குருவினுடைய உபதேசமாக எடுத்துக்கிட்டால் என்ன எடுத்துக்கலாம், இந்த உடல் நான் அப்படிங்கிற பிழையை நம்ம நீக்கிக்கணும். அது நம்ம அபிமானம். ஏன்னா உடல் என்பது வந்து அப்படியே இருக்க போகிறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பிறக்கும்போது குழந்தையாக இருக்கோம், அப்புறம் பாலிப பருவத்தில் இளமையாக வந்தோம், அப்புறம் முதுமை பருவத்தில் தளர்ந்து போயிட்டோம். அப்போ இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி மாறிக்கொண்டே இருக்கிற மாற்றங்கள். அதாவது குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்ற பருவ காலங்களை இந்த உடல் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. அப்போ மாறிக்கொண்டிருப்பது நானாக இருக்க முடியாது. அப்போ நான் என்பவன் யார், என்றும் மாறாதவன். அப்போ இங்கே மாறுவது நானாக இருக்க வாய்ப்பில்லை என்பதனாலே இந்த உடல் நான் அல்லங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அது மாதிரி தான் இங்கே பஞ்ச கோஷங்கள் எல்லாமே மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. பிராணன் மட்டும் அப்படியேவா இருக்குது, பிராணன் மாறுது. மனசு அப்படியேவா இருக்குது, மனசு மாறுது. புத்தி அப்படியேவா இருக்குது, புத்தியும் மாறுது. அப்போ எல்லாமே இங்கே மாற்றத்துக்கு உட்படுகின்றவைகள் எல்லாம் நானாக இருக்க முடியாது. அப்போ என்றும் மாறாதவன் தான் நான். அப்படி மாறாமல் இருக்கின்ற நான் யாருன்னா நான் தான் அந்த சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கிறார். அப்போ இந்த புரிதல் மூலமாக நாம் இனிமேல் என்ன பண்ணிக்கணும், இந்த உயிர் தான் நான் அபிமானம் வைக்கக்கூடாது, இந்த உடல் தான் நான் அபிமானம் வைக்கக்கூடாது. அப்போ நான்ங்கிற அபிமானத்தையும் விட்டுடணும், என்னுடையதுங்கிற அபிமானத்தையும் விட்டுடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது நான் எனதுங்கிற அந்த அகங்கார மமகாரத்தை விட முடியாதனால தான் ஆத்ம அனுபவம் உண்டாகாமல் இருக்கிறாங்க. அப்போ யார் ஒருவனுக்கு வந்து நான் எனதுங்கிற அந்த அகங்கார மமகாரம் நீக்கம் அடையுதோ அவனுக்கு மட்டும்தான் ஆத்ம தரிசனம் உண்டாகும். ஆத்ம தரிசனம்னா அவனுடைய அனுபவமே அவனுக்கு உண்டாகும், தன்னுடைய சுயம் தனக்கு அனுபவமாகும். அப்போ அந்த நிலைக்கு நமக்கு இந்த புரிதல் வரணும் இல்லையா, அதுதானே ஞானம். அப்போ இந்த ஞானத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கே குருமார்கள் காட்டி கொடுக்குறாங்க. அந்த ஞானத்தினால் அவங்க என்ன நமக்கு காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்முடைய மறதியை நீக்கி விடுறாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா நான் ஆத்மாங்கிறத நம்ம மறந்துட்டோம், அது மறந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், மற்றவங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்களில் சிக்கிக்கிட்டோம். அப்போ அந்த சிக்கல் நமக்கு என்ன பண்ணிடுச்சு, நம்மளை இன்னார் இப்படிப்பட்டவனுங்கிற அபிமானத்தை உண்டு பண்ணி இந்த உலகத்தில் இதுதான் உண்மைங்கிற மாதிரி நம்ப வச்சு நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் விசாரணை செய்து பார்த்தா இங்கே உண்மையில் நானும் அந்த தூய அறிவாகிய ஆத்மா அப்படின்னு நம்ம புரியறது தான் இங்கே ஞானம். அதுக்கு தான் இங்கே பிராணாயாமம் போன்றவைகள் இந்த உடல் எல்லாமே சாதனம் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது தன்னை ஒருவன் அறிந்து கொள்வதற்கான சாதனம் தான் இந்த உடலும் மனசு இந்த பிராணம் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் இந்த செயல்படி இந்த 34வது செயல்படி நிதித்தியாசன நிலையில் நம்ம என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா, இந்த பௌதீக உடல் வந்து பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில் வந்திருந்தாலும் கூட இது உணவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். சாப்பாட்டு வழியாக தான் இந்த உடம்பு வளருது. அப்போ இப்படிப்பட்ட இந்த உடம்பு வளர்வதற்கு இந்த மூச்சு உதவி செய்து, அப்போ சுவாசமானது உள்ளே போயிட்டு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உடலானது வளர்கிறது. அப்போ உணவும் இந்த சுவாசமும் நான் கிடையாது, அவற்றை அறியும் நான் ஆனவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டா இந்த செயல் மூலமாக நமக்கு அடையக்கூடிய ஞானம் இதுதான் நிதித்தியாசனம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை தெரிந்துவிட்டால் இங்கே அன்னமயத்துக்கான விவேகமும் பிராணமயத்துக்கான விவேகமும் நமக்கு புரிந்துடும் என்று இங்கே புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸ்லோகம் 35. சாத்விகைஹி தீந்திரியகி சாகம் விமர்சாத்மா மனோமயகா தைரேவ சாகம் விஞ்ஞானமயோதி நிச்சயாத்மிகா. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சத்துவகுணம் மேலோங்கிய ஞான இந்திரியங்களுடன் இணைந்து சிந்தனை மற்றும் விமர்சனம் கொண்டவைகள் எதோ அது மனோமய கோசம். அப்போ அந்த ஞான இந்திரியுடன் சேர்ந்து தீர்மானம் செய்கின்ற புத்தி விஞ்ஞானமய கோசம் என்று இரண்டு கோஷங்களை இந்த இடத்துல காட்டி கொடுத்துறாரு இந்த செயலில். அப்போ இந்த செயலில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சத்துவகுணம் மேலோங்கிய ஞான இந்திரியங்களோட மனசு வந்து உருவாகி இருக்கு இல்லையா, அந்த மனம் வந்து ஞான இந்திரியங்களை வந்து சூட்சமாக தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஸ்தூலத்துக்கு வரணும்னா பஞ்சகோச நிலை வருவதற்கான பஞ்சீகரணம் நடக்கணும். அப்போ பஞ்சீகரணம் நடப்பதற்கு முன்னாடி அது சூட்சம சரீரத்தில் ஞான இந்திரியங்களும் சேர்ந்து தான் மனோமய கோஷம் இருக்கிறதுனால அது மனோமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது. அது மாதிரி ஞான இந்திரியங்களோடு சேர்க்கிற புத்தியானது இது என்னது என்று பகுத்தறிவதனால அது விஞ்ஞானமய கோஷமாகவும் மாறுகிறது என்று இந்த இடத்துல இரண்டுக்கான விளக்கம் பார்க்கப்படுகிறது. அப்போ நாம் முன்னாடி ஸ்லோகத்தில் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் பார்த்தோம், இப்போ இந்த ஸ்லோகத்தில் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் பார்க்குறோம், மனம் மற்றும் புத்தி. அப்போ இங்கே இது தெளிவு நமக்கு வந்துடணும். மனோமய கோஷம் அப்படின்னா எண்ணங்களால் உண்டானது மனசு. அப்போ மனம்னா என்ன என்னென்ன இருக்கும்னா, எண்ணங்கள் இருக்கும், சந்தேகம் இருக்கும், விருப்பு வெறுப்பு இருக்கும், அப்புறம் அதில் விமர்சனங்கள் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மனதனுடைய இயல்பு. மனம் அப்படின்னா அது எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், எதையாவது ஒரு சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கும், எதாவது ஒரு எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லை, விருப்பு வெறுப்பை காட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் மனதனுடைய போக்கு. அப்போ இதெல்லாம் மனதனுடைய எண்ண ஓட்டம் அப்படிங்கிறத விமர்சாத்மாங்கிற வார்த்தையில் இங்கே புரிய வைக்கிறார். அப்போ அதில் வந்து அந்த மனமும் அறியப்படும் பொருள் தான். அப்போ இந்த இடத்துல புத்தி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இது இப்படி அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்குது புத்தி. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து மனதளவில் உள்வாங்கி கொண்டாலும் அதை இது இன்னது என்று சரியாக தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் புத்தி இருப்பதனால அது விஞ்ஞானமய கோஷமாக பார்க்கப்படும். அந்த விஞ்ஞானமய கோஷமே என்ன பண்ணிடுதுன்னா அகங்காரத்தை அடைஞ்சிடுது. அதாவது அந்த புத்திசாலித்தனம்ங்கிறத வந்து மனிதனிடத்தில் மேலோங்கி வருவதனால அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் கர்த்தத்துவம் வந்துடுகிறது. அப்போ நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் அங்கே மேலோங்குகிறது. அப்போ இந்த அகங்காரம் தான் கர்ம பந்தமாக மாறிடுகிறது. அப்போ இந்த மாதிரி நமக்கு நான் செய்கிறேன்ங்கிற அந்த கர்த்தத்துவ புத்தி வந்து அந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதனால வருவது. அப்போ இதை நம்ம இங்கே புரிஞ்சிக்கும் போது அந்த புத்தியும் நான் அல்ல, அதுவும் அறியப்படுகின்ற விஷயம்தான் என்று நம்ம புரிந்து கொண்டால் அது நான் அல்ல அப்படின்னா என்ன, ஆத்மா அல்ல அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துவிட வேண்டும். அப்போ இங்கே நம்ம தத்துவ ரீதியாக விசாரணை பண்ணி பார்த்தா எண்ணங்கள் நான் கிடையாது, அதை தீர்மானிக்கின்ற புத்தியும் நான் கிடையாது, இவைகள் இரண்டையும் அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிட்டா இந்த ரெண்டு கோஷங்களும் அடிபட்டு போயிடும். மனோமய கோஷமும் புத்தி அப்படிங்கிற விஞ்ஞானமய கோஷமும் அடிபட்டு போயிடும். அப்போ உண்மையான சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னா, இங்கே மனசு தான் நமக்கு பல எண்ணங்களின் மூலமாக குழப்பத்தை உண்டு பண்ணுது. அப்போ இங்கே குழம்புவது எது, மனசு தான். அப்போ அந்த குழப்பத்துக்கான தீர்வை கொடுப்பது புத்தி தான். ஆனால் அந்த புத்தி என்ன பண்ணுது, நான் இப்படி முடிவு செய்தேன் அப்படி முடிவு செய்தேனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து அதில் சிக்கிக்கிறதுனால அது என்ன ஆகிடுது, அகங்காரத்தை அடையுது. அப்போ அந்த இடத்துல கர்த்தத்துவ புத்தி வந்துடுது, அதாவது நான் செய்கிறேன்ங்கிற கர்த்தத்துவம், அப்புறம் நான் அனுபவிக்கின்றேன் என்ற போக்திருத்துவம் ஆகிய இந்த விஷயங்கள் வந்து இந்த உடல் மேல் இருக்கிற அபிமானம், மனதின் மேல் இருக்கிற அபிமானத்தினால புத்தி வந்து அப்படி ஒரு நிலையை உண்டு பண்ணி வச்சுக்குது. அதனால் தன்னுடைய உண்மைத்தன்மையை இழந்து விடுகிறதுங்கிறத இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம சாட்சி பாவனை விட்டுறோம், சைத்தன்யத்தை விட்டுறோம். அப்போ இங்கே நம்ம இதை விசாரணை பண்ணி பார்த்தா, அழியக்கூடிய இந்த உடல் நான் கிடையாது, மனம் நான் கிடையாது, புத்தி நான் கிடையாது, பிராணன் நான் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த நான்கு கோஷங்கள் நம்ம இடத்தை விட்டு நீங்கிவிடும் என்பதாக இங்கே பார்க்கிறோம். அப்போ இங்கே எண்ணம் வருகிறது, அதுக்கான தீர்மானம் கூட மனசு வந்து புத்தியின் மூலமாக எடுக்குது. ஆனால் இவைகளெல்லாம் வந்து போகின்றவைகள், ஆனால் நான் அவற்றை என்றும் அறிகின்ற சாட்சி மாத்திரமே அப்படின்னு நமக்கு புரிஞ்சுட்டா மனோமய கோஷத்துக்கும் விஞ்ஞானமய கோஷத்துக்குமான விவேகம் நமக்கு வந்துவிட்டது என்று பொருள். அடுத்தது 36வது ஸ்லோகத்தில் காரண சரீரத்தை பற்றி பேசுகிறார். ஏன்னா இப்போ பஞ்ச கோஷங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படியே ஒவ்வொரு சரீரங்களை பற்றி விளக்கம் கொடுக்குறார். ஒரே செயலில் ரெண்டு ரெண்டு கோஷங்களை விளக்கிக்கிட்டு இருக்கார். இப்போ காரண சரீரத்தை பற்றி பார்க்குறோம். காரணே சத்வம் ஆனந்தமயோ மோதாதி விருத்திபிகி தத்தத் கோசைஹி து ததாத்மியாத் ஆத்மா தத் தன்மயோ பவேத். இங்கே சொல்கிறார், காரண சரீரத்திலே சத்துவகுணம் மேலோங்கிய ஆனந்தமய கோஷம் அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி போன்ற விருத்திகளுடன் விளங்குகிறது. ஆனால் அந்த கோஷங்களுடன் அடையாளம் என்ன உண்டாகுது, ததாத்மியம் அப்படின்னா அந்த கோஷமாகவே ஆகிவிட்டது போல நமக்கு அந்த நிலையை நானே ஒன்றுபட்ட அடையாளத்தினாலே உண்டாக்கி கொண்ட நிலையினாலே அந்த ஆனந்த மயத்தை வந்து நம்ம எப்படி அபிமானிக்கிறோம், மகிழ்ச்சியாக அபிமானிப்பதில்லை. பிறப்பு இறப்புக்கு காரணமாக அதை வச்சுக்கிட்டோம், அதுக்கு காரணம் அவித்தியாக மாற்றிக்கிட்டோம், அஜ்ஞானத்தை மாற்றிக்கிட்டோம். அதனால நமக்கு வந்து அந்த காரண சரீரமே என்ன ஆகிடுது, பிறப்புக்கு காரணமாக அமைஞ்சிடுது. அதுதான் வந்து நமக்கு பருவுடலையும் மனோ உடலையும் உண்டாக்கிடுது. அப்போ இந்த அடிப்படையில் நமக்கு இந்த ஆனந்தமய கோஷம் அப்படின்னா ஏதோ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோஷம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஆனந்தமய கோஷம் என்பது வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம மனசு ஒடுங்குற இடம். அதனால் அங்கே வந்து நமக்கு இந்த உலக பிரச்சனைகள் எல்லாம் இல்லை, அதனால் நம்ம கவலை இல்லாமல் தூங்குகிறோம், நல்லா ஆனந்தமாக தூங்குனே அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் அது உண்மையான ஆனந்தம் கிடையாது, தற்காலிகமாக நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி விட்டு ஆனந்தம். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிது, அங்கே தூங்க போயிட்டோம்னா நமக்கு இந்த உலகம் எல்லாம் மறந்துடுது, உலகத்தில் இருக்கிற விவகாரங்கள் எல்லாம் விட்டுடுது, எந்த கவலையும் இல்லாமல் நான் நல்லா தூங்கினப்பா அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் நம்ம விழிச்சு எழுந்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லா கவலையும் வந்துடும். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதனால, விழிப்புணர்வு உலகம் உண்டாக்குற பிரச்சனைகள் காரண சரீரத்தில் இல்லை, அதனால் அந்த இடத்த ஆனந்தமய கோஷம் என்று அபிமானம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்துலையும் நான் யார் என்று என்னை தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த காரண சரீரமான ஆனந்தமய கோஷம் வந்து அவித்தையாக இருக்குது, அதாவது ஒரு ஒடுங்கிய நிலையில் அஜ்ஞானத்தில் இருக்குது. அங்கே வந்து ஆனந்தமய கோஷங்கிறது நல்லா தூங்கினேங்கிற ஒரு நிலையில் தான் ஆனந்தம் வெளிப்படுமே தவிர அது உண்மையான தூய ஆனந்தம் கிடையாது, அது ஆனந்தத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். ஏன்னா நான் நன்றாக தூங்கினேன், எனக்கு எதுவும் தெரியவில்லை அப்படிங்கிற இந்த அனுபவம் கூட அந்த அறியாமையோடு கூடிய ஆனந்தமாக இருக்கிறதுனால அது நமக்கு பயன்படாது. அப்போ இங்கே தாதாத்மியம் அப்படிங்கிறது வந்து இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்ல வராருன்னா, இங்கே ஆத்மா வந்து எந்த கோஷமாகவும் மாறல, ஆனால் நாம் மைண்ட் லெவலில் அந்தந்த நிலைக்கு போய் மாறிட்டோங்கிற மாதிரி அபிமானம் வச்சிருக்கிறது மனசனுடைய சேஷ்டை. ஆத்மாவின் இடத்துல வந்து எந்த குறைபாடும் இல்லை, அது வந்து தன்னை உடம்பாகவும் பார்க்கறது கிடையாது, தன்னை காரண சரீரமாகவும் ஈஸ்வரனாகவும் பார்க்கறது கிடையாது, அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாக இருக்குது. ஆனால் அந்த தாதாத்மியம் வந்து நமக்கு ஏன் வந்துச்சுன்னா நம்ம அந்த அபிமானம் வைக்கிறதுனால, அது நான் சுகம், நான் இதை அறிகிறேன், நான் இதை நினைக்கிறேன் அப்படிங்கிற அடையாள பிழையினால அந்த கோஷமாகவே நாம் மாறிவிட்டதுனால வருகின்ற பிழைகள் அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கிறார். இந்த இடத்துல வந்து அது பிழைகள். அப்போ உண்மையிலே இங்கே ஆனந்தம் என்பது வரவும் இல்லை போகவும் இல்லை, அது நம்முடைய சுபாவம், நம்முடைய இயல்பு தான். ஆனால் நம்ம ஏதோ அது வருது போகுது, அப்போதைக்கு நான் இன்பமாக இருந்தேன் இப்போ இன்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வேறொரு விஷயத்திலிருந்து விடுபடும் போது நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தெரியுது, அதனால் ஒரு ஆனந்தம் வந்த மாதிரி புரியுது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு கடன்காரனுக்கு நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அப்போ அவன் வந்து கேட்குறான், இன்றைக்கி நீ 10,000 கொடுத்து ஆகணும், 10,000 கடன் வாங்கிட்டோம், 10,000 கொடுத்து ஆகணும், இல்லைன்னா இன்றைக்கி சாயந்தரம் வந்து என்ன வேணால் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய கவலை, அப்போ நான் எப்படா அந்த 10,000 ரெடி பண்ணுவேன், யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சனை கேள்விப்பட்டு சரி விட 40,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த 10,000 அவர்கிட்ட இருந்து வாங்கும் போது நமக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது இல்ல. அப்ப உடனே நம்ம என்ன பண்றோம், அப்பாடா 10,000 நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சுன்னு மனசுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் அந்த கடங்காரன் எங்க வந்து சத்தம் போடுவானோன்னு நினைக்கும் போது அவன் கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டான், இந்தப்ப அவன் 10,000 அவங்க கிட்ட கொடுக்கும்போது ஒரு நிம்மதி. ஆனா இப்ப இந்த நிம்மதியும் இந்த ஆனந்தமும் தற்காலிகமா வந்தது, ஆனா உண்மையிலே சொல்யூஷன் கிடைச்சதானா இல்ல, இன்னொரு இடத்துல கடன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 10,000 கடனை நீக்கிட்டு இன்னொரு இடத்துல 10,000 கடன் வாங்கிட்டோம். ஆக மொத்தத்துல கடனுக்கான பிரச்சனை தீரல, ஆனா தற்காலிகமா ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் நமக்கு வந்தது இல்ல. அது உண்மையானா அது எப்படி உண்மையா இருக்க முடியும், அது தற்காலிகமா கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 10,000 கொடுத்தவன் நம்ம கிட்ட அதே மாதிரி சண்டைக்கு வரலாம்ல, அந்த 10,000 கொடுத்தவன் சண்டைக்கு வந்துட்டான், அவனை சமாளிக்கிறதுக்கு இவங்கிட்ட 10,000 வாங்கிட்டோம். இப்ப இந்த 10,000 வந்து இவங்கிட்ட கொடுத்த உடனே இவன் மூலமா பிரச்சனை சால்வ்டு, ஆனாலும் இவன் மூலமா எப்ப வேணா பிரச்சனை வரும். ஆனா அது ஒரு நிரந்தர ஆனந்தமா, இந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு கட்டிட்டோமா அப்படின்னா கட்ட முடியல, மாத்தி மாத்தி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்படிதான் வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால உண்மையான ஆனந்தம் என்று இதை சொல்ல முடியாது. இது ஒரு உதாரணம், இப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்ல அல்ப விஷயங்கள்ல ஒரு ஆனந்தம் வந்த உடனே ஆஹா இதுதான் ஆனந்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது ஆனந்தம் கிடையாது. அது தற்காலிகமாக வருகின்ற ஆனந்தம் மகிழ்ச்சி, அது வந்து உண்மை மகிழ்ச்சி கிடையாது, அது அறியாமை மகிழ்ச்சி, அறியாமையில கிடைக்கிற ஆனந்தம். அதுக்கு தான் அவித்யா ஆனந்தம், ஏன்னா அது காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம், அங்கே அவித்தை தான் இருக்கு, அந்த இடத்துல ஞானம் இல்லையில. அப்ப ஞானம் என்பது என்ன, நமக்கு உண்மையா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும். 10,000 கடன் வாங்கியிருக்கேன், அந்த 10,000 நமக்கு கடனே இல்லாம போறதுக்கு என்ன வழியோ அதை செய்யாம அந்த 10,000 கடனை கட்டுறதுக்கு அங்கேயும் இங்கேயும் கைமாத்து வாங்கி 10,000 கடனை அடைக்கிறதுனால நமக்கு பிரச்சனை தீந்துருமானா, தீராது இல்லையா, அது மேலும் பல பிரச்சனையாக மாறி இப்ப இருக்கிற அந்த கவலை வந்து இன்னும் பெருசாகலாம், ஆனா நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அப்ப இதுக்கு நம்ம நிரந்தர தீர்வு என்னவோ அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற புத்திசாலித்தனத்துல இருக்குங்கிற மாதிரி, இங்க ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும் தன்னை அறியாவிட்டால் அவன் துயரத்திலேதான் வாழ்கின்றான் என்று சொல்ல வராங்க மகான்கள். அப்ப இங்க ஆனந்தம்தான் ஆத்மாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புல இங்க உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது நீங்க ஆத்மாவை அனுபவிப்பதில் தான் இருக்கிறது. அப்ப ஆனந்தம் என்பது ஆத்ம அனுபவம். அப்ப ஆத்மா என்பவன் உண்மையில் அனுபவிப்பவனானா இல்லையே, மனசுதான் இதெல்லாம் சுகம் துக்கம் என்பதை அனுபவிப்பது, அதனிடத்துல என்ன அனுபவம் இருக்கு, ஒரு அனுபவம் இல்லை. அதுக்குத்தான் நம்ம எப்படி உதாரணம் சொல்லுவோம், இப்ப இனிப்பு அப்படிங்கறத இன்னொருத்த கடிச்சு பார்த்துதான் அல்லது சுவைச்சு பார்த்துதான் அது இனிப்புன்னு சொல்லணும். ஒரு கரும்பு எடுத்து நான் கடிக்கிறேன்னா அது இனிப்பு சுவை கொடுக்குதுன்னா அந்த கரும்பு மூலமா எனக்கு இனிப்பு உணரப்படுகிறது, ஆனா கரும்புக்கே அந்த இனிப்புங்கிறது தெரியாது, அதுவே அதுல இருந்துகிட்டு இருக்கு, அந்த கரும்பு பூரா இனிப்பு தான், ஆனா அந்த கரும்பு தான் இனிப்பு என்று ஒரு நாளும் அறியாது, ஆனா அதை கடிக்கின்ற நான் தான் அதை இனிப்பு என்று சொல்கிறேன். அது மாதிரி இங்க ஆத்மா ஆனந்தமயமானது, ஆனால் அது தான் ஆனந்தம் என்று ஒரு நாளும் சொல்லாது, ஆத்மா அப்படிதான் இருக்கு, அதனிடத்துல இருந்து எதுவுமே வெளிப்படுத்தி காட்டாது. அப்ப அது நமக்கு புரிஞ்சிட்டா இது மாதிரி வந்து போறதெல்லாம் மனதிற்கான ஒரு அனுபவங்கள் தான், ஆத்மாவின் இடத்துல எந்த அனுபவமும் கிடையாது அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும், இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு பார்த்தா அந்த சுசுப்தி அவஸ்தையில கூட நமக்கு வரக்கூடிய அந்த ஆனந்தத்தினால நிம்மதி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, அமைதி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் தற்காலிகமா தூங்குகிற வரைக்கும் கிடைக்கிற ஒரு நிம்மதி ஒரு அமைதி, ஆனா நமக்கு தூக்கம் களைஞ்சிட்டா மீண்டும் நமக்கு விவகாரம் வந்துடும், உலகம் வந்துடும், உலகத்துல நாம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தான் வேணும். அப்ப இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன, நாம் யார் என்று நம்மை நாம் விசாரித்து அறிவதனால்தான் உண்மையான நிரந்தர தீர்வு கிடைக்கும். அப்ப விடுதலை எங்கே இருக்கு, நமக்கு உண்மையான விடுதலைங்கிறது எங்க இருக்கு, அது வெளியிருந்து நம்ம தற்காலிகமா ஒரு சுகத்தை பெறுவதனாலோ அல்லது நம்ம தற்காலிகமா ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதனாலோ நமக்கு விடுதலை உண்டாவது கிடையாது. நிரந்தரமான விடுதலை என்பது மனதிலை விசாரணை செய்து பார்த்து விவேகத்தினால நான் ஆத்மா என்று விழித்துக் கொள்வதனால் கிடைக்கின்றது என்று இங்க புரிய வைக்கிறாங்க மகான்கள். அப்ப அந்த நிலையில நாம் இங்க நிதித்தியாசனம் அப்படின்னா ஆனந்தமும் அறியாமையும் எனக்குள் தெரிகின்றன, ஆனால் நான் அவைகள் அல்ல, அவற்றை அறியும் நான் எப்போதும் இருக்கின்றவன், நான் சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப அந்த மறதி தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சக்கரத்துல சிக்க வைக்குது. அதனாலதான் இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்துல வெறு வெறு உடலுக்குள்ள நம்ம வந்து வந்து போறோம். அப்படி வருவது மட்டும் இல்லை, அந்த உடம்புல இருந்து கொண்டு வாழுகின்ற போது இந்த உலகத்தை உண்மை என்று நம்புறோம், அப்புறம் அதுல இருக்கிற விவகாரங்களை பூரா உண்மை என்று நம்பி அதுல சிக்கிக்கிறோம். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சின்ன பின்னம் அடையிறதான் இங்க வந்து அறியாமை அவித்யை அப்படின்னு இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப அடுத்தது 37வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அன்வய வத்திரேகாபியாம் பஞ்சகோச விவேகதகா ஸ்வாத்மானம் தத உத்ருத்திய பரம் பிரம்ம பிரபத்தியதே. இந்த இடத்துல பிரபத்தியதுன்னா அடைகிறான், உணர்கிறான். என்ன இந்த இடத்துல இந்த சொல்ல சொல்ல வர்றாருன்னா, இருப்பு என்பது இல்லை என்ற அன்வய வத்திரேக முறையின் மூலம் பஞ்ச கோஷங்களை விவேகமாக ஆராய்ந்து அந்த கோஷங்களிலிருந்து தன் உண்மையான ஆத்மாவை பிரித்து உணர்ந்தவன் உன்னதமான பரபிரம்மத்தை அடைகின்றான், அந்த பரபிரம்மத்தை உணர்கின்றான் என்று இந்த செயல் வந்து புரிய வைக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது படைக்கப்பட்ட படைப்பில் அரிதான படைப்பு மனித படைப்பு, அந்த படைப்பில் நம்ம தான் வந்து விவேகம் அடையணும், விவேகத்தில் விசாரணை பண்ணி பார்க்கணும், எதற்காக இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு, ஏன் படைப்பில் இவ்வளோ மாற்றங்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் விசாரணை செய்து பார்த்தா நமக்கு ஒரு விவேகம் வருது இல்லையா. அந்த விவேகத்தின் மூலமாக அன்பய வத்திரேக்க முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குது, அது வேதாந்த சாஸ்திரம் அதை பற்றி பேசும். அப்போ அந்த முறையில் இந்த பஞ்ச கோஷங்களை விசாரணை பண்ணி பார்த்து விவேகம் அடைந்து தன் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவனுக்கு இனிமேல் இந்த மாதிரி சம்சார பந்தங்களோ கர்ம பந்தங்களோ எந்த கவலைகளோ கிடையாது. ஏனென்றால் அவன் தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம் பிரகாச அறிவாய் பிரகாசிக்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த செயலில் சொல்கிறார். அப்போ நாம் இந்த இடத்துல இந்த கோஷங்களையும் இப்போ நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம். அந்த ஐந்து கோஷங்களும் நாம் கிடையாது, அது ஆத்மாவும் கிடையாது. இப்படி நம்ம உலகத்தில் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் எதனால் அப்படின்னா, அபிமானத்தினால பந்தம் வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் உண்மை என்று நம்புகிறோம். இப்போ நம்ம உடலை மேலே வச்சிருக்கிறது அபிமானம், மூச்சின் மேலே வைக்கிறது அபிமானம், மனதின் மீது வைத்திருப்பது அபிமானம். ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து வேறாக இருக்குதுன்னு தெரியாமல் அவைகளெல்லாம் உண்மையாக இருப்பது போல மனசு அதை நம்பி அதை இழுத்து அதை விவகாரத்துக்கு உட்படுத்தி அதன் மூலமாக பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்குது. அப்போ இங்கே அன்பயம் அப்படின்னா எப்போதும் உடன் இருப்பது, அதன் வந்து நம்ம விசாரணை பண்ணி பார்க்குறோம். நமக்குள்ளே எப்பவும் இருக்கிற அந்த ஆத்மாவை வந்து நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது தான் அது வத்திரேகங்கிற அந்த வரவதும் போவதும் இல்லாத ஒரு நிலையில் ஆத்மா இருக்குதுங்கிறது புரியும். அப்போ இங்கே வருவதும் போவதுமா இருப்பது எது அப்படிங்கிற நிலைப்பாடும் புரியும். அது என்ன, உடல் மூச்சு மனசு புத்தி இதெல்லாம் வந்து வந்து போகக்கூடிய இந்த பஞ்ச கோஷங்கள் தான். அப்போ இது வந்து நான் கிடையாது, ஏன்னா வருவதும் போவதுமாக இருக்கின்ற அந்த அன்வய வத்திரேகங்கிற விசாரத்தின் மூலமாக இதெல்லாம் வந்து அந்த ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டது, ஆனால் இவைகளெல்லாம் ஆத்மாவிற்கு சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நீக்கிட்டா நம்முடைய உண்மை நிலை நமக்கு புரிய வரும். ஆனால் அதற்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த கோஷங்களை அழிக்க வேண்டியது அல்ல, நிராகரித்தல் பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தினுடைய உங்களுடைய சக்தியை நீங்கள் அழிச்சிக்க வேண்டியதில்லை, அது என்னுடைய சக்தின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ அந்த நிலை தான் நமக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்கும், அப்போ தான் நமக்கு அந்த பற்றுக்கள் நீங்கும். அதை இங்கே சொல்கிறாரு. அப்போ இங்கே நம்ம எதையும் வந்து புதுசாக அடைய போகிறது கிடையாது, அல்லது தொலைஞ்சு போனதை மீட்பதும் கிடையாது. எப்போதும் இருக்கின்ற ஒன்றை தெளிவாக உணர்வது தான் இங்கே ஞானம் என்று இங்கே மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அந்த நிலையில் தான் இந்த கோஷங்களை நம்ம நீக்கிட்டு பார்க்கத்தா நான் எப்பொழுதும் இருக்கின்ற அந்த ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிறது புரியும். அது அந்த நேரடி அனுபவத்துக்கு பெயர் தான் இங்கே பரபிரம்மம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே வந்து சாதனை இப்படி தான் நம்ம விசாரணை பண்ணி பார்த்து இந்த பஞ்சகோஷ விசாரணையின் மூலமாக நம்ம விவேகத்தை அடைந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்கே எந்த தேடலும் தேவையில்லை, நான் கோஷம் அல்ல என்ற தெளிவு நிலையாகினால் போதும். அப்போ அங்கே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம மனசு இப்படியெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த விவகாரங்களெல்லாம் இருப்பதாக புரிந்து கொண்டு அதன் மீது ஒரு அபிமானத்தை வைத்து கொண்டு இந்த விவகாரத்தை சத்தியமாக பாவித்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையினால் இவ்வளோ விஷயங்கள் உண்டாகி விட்டது. அப்போ நம்ம இதை விசாரணை பண்ணி பார்த்தா ஆத்மாவிடத்தில் இவைகளெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆத்மாவோ இது எதிலும் சம்பந்தப்படாத தூய்மையாக இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம உதாரணம் என்ன சொல்லுவோம், வெள்ளைத்திரை உதாரணம் மனசில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. அந்த வெள்ளைத்திரையில் எந்த களங்கமும் இல்லை, ஆனால் அதன் மீது ஒரு படத்தை ஓட்டும் போது ஏகப்பட்ட களங்கமான விஷயங்கள் வந்துடுது. அதில் நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம், ஆனால் அது பூரா அந்த வெள்ளை திரையின் மீது ஓடுகின்ற ஒரு திரைப்படம். அது மாதிரி இங்கே ஆத்மாவின் மீது இந்த இவ்வளோ பிரம்மாண்ட உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நமக்கு புரிஞ்சிட்டா நாம் அந்த ஆத்மாவிடத்தில் ஒட்டாமல் இருக்கிறது என்றும் புரிய வந்துடும். ஏன்னா அந்த வெள்ளை திரையில் வந்து படம் போய் ஒட்டுவது கிடையாது, அது தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடியது. ஆனால் வெள்ளை திரை எப்பொழுதும் சாஸ்வதமாக இருப்பது போல ஆத்மா எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கிறது, அதன் மீது இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற விவகாரங்களும் தோன்றி மறைகிறது. அப்படி புரிஞ்சிட்டா நமக்கு இங்கே சுகதுக்கங்கள் கிடையாது, எந்த ஒரு விஷயங்களும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இங்கே உடல், பிராணன், மனசு, புத்தி, ஆனந்தம் ஆகியவைகள் எல்லாம் வந்து வந்து போகின்றவைகள் என்பதனால் நான் அவற்றையெல்லாம் அறிகின்ற என்றும் மாறாத சாட்சி சைத்தன்யம் என்பது புரிய வரும். அப்போ அதுதான் பிரம்மம், அதுவே நான் என்பது புரிய வரும். இதுக்கு பேர் தான் பஞ்சகோஷ விவேகத்தின் நிறைவு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம இந்த இடத்துல பஞ்சகோஷ விவேகத்தை நிறைவு செய்கிறோம். அதாவது இந்த பஞ்சதசிங்கிற நூலில் தத்துவ விவேக பிரகரணத்தில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே பஞ்சகோஷ விவேகம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் இங்கே நிறைவு செய்யப்படுகிறது. பஞ்சகோஷ விவேக ஸ்லோகம் அப்புறம் அடுத்த செயல் அது 38, அது என்ன பேசுது அப்படிங்கிறத பார்ப்போம். அபானே ஸ்தூல தேகசிய ஸ்வப்னே யத் பானம் ஆத்மனகா சோன்வையோ வத்திரேக்கஸ்தத்பானேன்னு உபாசனம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதாவது ஸ்தூல உடல் தெரியாத கனவு நிலையில் ஆத்மாவினுடைய பிரகாசம் எப்படி இருக்கிறதோ அதுவே அன்வயம், அதாவது எப்போதும் இருப்பதாக தெரிகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா பிரகாசிக்கும் போது மற்ற பொருள்கள் பிரகாசிப்பதில்லை, அப்போ அதுவே வெத்திரேக்கம் அப்படின்னு அந்த அன்வய வெத்திரேக்கத்துக்கான விளக்கம் இங்கே கொடுக்குறாரு. அதாவது வெத்திரேக்கம்னா விலகி நிற்பது, அன்வயம் அப்படின்னா அது ஒட்டி கொள்வது, அதோட அட்டாச்மெண்ட் ஆகிடுறது. அப்போ இங்கே அட்டாச்மெண்ட்டும் டிட்டாச்மெண்ட்டும் தான் இங்கே அன்வய வெத்திரேக்கம் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம பார்க்குறோம் சான்ஸ்கிரிட் வேர்டில். அப்போ இங்கே வந்து எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கனவு நிலையில் ஒரு உலகம் நமக்கு உண்டாக்கப்படுது. ஆனால் அந்த கனவு நிலையில் உண்டாக்குற உடல் வந்து கற்பனை உலகம் தான், அங்கே உண்மையாக பரு உடல் கிடையாது, நம்ம பௌதீக உடல் கிடையாது. ஆனால் அங்கே வந்து நம்ம உடம்பு இருக்கிற மாதிரி ஒரு நிலை, அந்த உடம்புல ஏதோ நாய் கடிச்சிட்ட மாதிரி ஒரு கவலை, அதெல்லாம் பயம், அதுலேயே நமக்கு எல்லாமே நடக்குது. அப்போ இந்த மாதிரி இல்லாத ஒன்றை இருப்பது போல மனசு வந்து கற்பனை பண்ணிக்குது இல்லையா. அப்போ அதுக்கு காரணம் வந்து அன்பயம், அந்த அஞ்ஞானம், அந்த அறியாமை இருக்கு. அதுவே அந்த கனவு கலைஞ்சு நமக்கு விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு அந்த நனவு நிலையில அது தவறுன்னு புரியுது, அது அஞ்ஞானம் தான், அறியாமை தான் புரியுது. அப்போ நம்முடைய நிலைப்பாடு நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ விலகி நிற்கிறோம் அந்த தவறிலிருந்து, நம்ம வெத்திரேகமாக விலகி நிற்கிறோம். அப்போ அங்கே வந்து நமக்கு இந்த தேவையற்ற இந்த உடல், மனசு, பிராணன் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையில் இல்லை, இதெல்லாம் மனமானது உண்டாக்கி கொண்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்போ இப்படி தான் இங்கே வந்து இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அன்பைய வெத்திரேக்க உதாரணம் மூலமாக ஆத்மா அறியப்படுகிறது அப்படின்னு இங்கே சொல்ல வர்றாரு. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, அந்த கனவு நிலையை உதாரணமாக கொடுக்குறாரு. கனவு நிலையில் என்ன நடக்குது, அங்கே ஒரு ஸ்தூல உடல் உண்மையிலேயே இருக்கானா இல்லை, வெளி உலகம் உண்மையிலேயே இருக்கானா இல்லை, ஆனாலும் நமக்கு அங்கே ஒரு பருவுடல் இருப்பது போலவும் அங்கே உலகம் இருப்பது போலவும் அங்கே நம்ம விவகாரம் பண்ணுவது போலவும் நம்ம ஒரு கனவை காண்றோம். ஆனால் அந்த கனவு உண்டாக்கும் போது நமக்கு அவ்வளோ உலகத்தையும் படைச்சிக்கிறோமே, அங்கே நானும் இருக்கிறேன், எனக்கு உலகமும் இருக்குது, அங்கே நண்பனும் இருக்கிறான், அப்புறம் ஒரு நாயும் துரத்துது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் எப்படி இந்த நனவு உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி கனவு உலகத்துலேயும் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் எப்படி உண்டாச்சு, அந்த ஆத்மாவின் அறிவு பிரகாசத்தினால, அப்போ அந்த ஆத்மா இருப்பதினால இது மாதிரி விஷயங்கள்லாம் தோன்றி மறையுது. அப்போ அதனுடைய ஒளி பிரகாசம் பட்டு பிரதிபிம்பிப்பதினால அப்படியெல்லாம் இந்த உலகம் இருப்பது போல நமக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறார். அப்போ அந்த அன்வயம் அப்படின்னா அது எப்போதும் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே ஜாக்கிரத அவஸ்தையிலையும் ஆத்மா இருக்குது, கனவு காணுகின்ற ஸ்வப்ன அவஸ்தையிலையும் ஆத்மா இருக்கிறது, ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம தூங்கும் போதும் ஆத்மா இருக்கிறது. அப்போ ஆத்மா என்றால் அன்வயம், வெத்திரேகம் என்றால் அது வருவதும் போவதுமாக இருக்கிறது. அப்போ ஆத்மாவானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது, அதனுடைய இருப்பினாலே இங்கே ஜாக்கிரத உலகம் படைக்கப்படுகிறது, ஸ்வப்ன உலகம் படைக்கப்படுகிறது, ஆழ்ந்த உறக்கம் உண்டாக்கப்படுகிறது. ஆனால் இந்த மூன்றுக்கும் சாட்சியாக ஆத்மா எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் இந்த மூன்றும் வந்து வந்து போவதுக்கு பேர் வெத்திரேகம் என்பதனால அது எப்படியெல்லாம் வருது, ஸ்தூல உடலாக வருது, உலக அனுபவமாக உருது, ஜாக்கிரத அவஸ்தையில் அப்படி பரு உடல் எடுத்துக்கிட்டு அனுபவம் பண்ணுது, அப்புறம் பெரிய உலகம் இருக்குங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணுது. ஆனால் கனவு உலகத்தில் அதெல்லாம் இல்லை, கனவு உலகத்தில் இந்த உலகமும் இல்லை, பரு உடலும் இல்லை, ஆனால் அவைகள்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ இது கனவு உலகத்துக்கும் நனவு உலகத்துக்கான அந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். இல்லாத ஒரு உலகத்தை எப்படி கனவுல உருவாக்க முடியுமோ அது மாதிரி இந்த கனவு உலகமும் இல்லை என்பதை நமக்கு விசாரணையின் மூலமாக விழிச்சு கொள்ளும்போது நமக்கு இந்த விஷயத்தில் தெளிவு கிடைச்சிடும் அப்படிங்கிறது இங்கே சொல்ல வர்றது தான் அன்வய வெத்திரேக்க விசாரணை என்று இந்த இடத்துல சாஸ்திரத்தை இந்த செயலிலேயே அழகாக அறிவுறுத்துறார். அப்போ இங்கே வந்து ஆத்மா வந்து எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்குது, அது உடல் இருப்பதினாலும் அல்லது இல்லாமல் போவதனாலோ அது பாதிக்கப்படுவது கிடையாது. உடல் வரலாம் போகலாம், ஆத்மா எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது புரிந்துவிட்டால் இங்கு வந்து போகின்ற விசய சுகங்களில வியத்திரேகத்தில் நம்ம போய் சிக்க வேண்டியது இல்லை. என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமா இருக்கின்ற அன்வயம் என்கின்ற ஆத்மாவிடம்தான் நம்முடைய நினைப்பு இருக்கணும், நாம் அதுவா தான் இருக்கிறோங்கிற அந்த நினைவு உண்டாக்கப்பட வேண்டும் என்று இங்க சொல்றார். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கனவை வந்து நம்ம சாதனையாக பயன்படுத்தி, கனவுல நான் இருந்தேன் ஆனால் அங்கு எனக்கு உடல் கிடையாது, அதனால நான் உடல் அல்ல என்ற தெளிவு நமக்கு கனவின் மூலமா கிடைக்குது. அப்ப உடல் போயிட்டா நான் போய் விடுவேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இல்லை அப்படியே நான் போக முடியாது, எனக்கு உடம்பே இல்லாமையும் நான் கனவு கண்டுகிட்டு இருக்கிறேன், அந்த கனவுல நான் உடம்பை எடுத்து கையாளாமையும் அங்க வாழ்க்கையை வாழ்றேன். அப்ப இந்த வாழ்க்கை எங்க அந்த கனவுல எனக்கு நடந்தது, மனதின் மூலமா தான் நடந்தது, அங்க பருவுடலே இல்லாம வெறும் மனதினாலேயே எனக்கு உலகத்தை உண்டு பண்ணி அங்க ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்தேன். அப்ப அந்த இடத்துல இந்த வாழ்க்கையை வாழுகின்றது வந்து இந்த உடம்போ மனசோ கிடையாது, அது அந்த அறிவினுடைய பிரகாசத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடப்பது போல நமக்கு தெரிகிறது. அப்ப இது புரிஞ்சிட்டா இங்க எல்லாமே ஒரு நிகழ்வுல நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது நமக்கு புரிய வரும். அது தெரிஞ்சிட்டா இங்க இந்த பஞ்ச கோஷங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், அப்ப தானாவே இதையெல்லாம் நம்ம நேர்த்தி பண்ணி நீக்கி விடுவோம் அப்படிங்கிறது மாதிரி ஆழமான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். அப்ப சாதனை வந்து நமக்கு எங்க தீவிரமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற அனுபவங்களை சேகரிப்பதனால் ஒன்றும் தீவிரமாகாது, அல்லது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறை நிலைகளை மாற்றுவதனால் சாதனை தீவிரமாகாது. எப்போதும் நான் இருப்பதை கவனிப்பதில் தான் நமக்கு வந்து சாதனை தீவிரமாகிறது என்று இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நிதித்தியாசன நிலையில இந்த உடல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன், அதுவே என் உண்மை என்பதை நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு பேர் தான் அன்வய வியதிரேக நிஷ்டை என்று பெயர். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த செயலில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பஞ்சகோஷ விவேகத்தின் மூலமா நமக்கு அன்வய வெத்திரேக்க விவேகமும் உண்டாகி, அதன் மூலமா நம்ம இந்த பாடத்துல ஒரு தெளிவு அடைஞ்சிருக்கிறோம். அப்ப இங்க எல்லாமே வந்து போகின்றவைகள், ஆத்மா வருவதும் இல்லை போவதும் இல்லை, ஆத்மாவினுடைய இருப்பினாலே இங்கு எல்லாம் பிரகாசிக்கிறது. அப்ப ஆத்மா இருப்பதினால் இங்கு எல்லாம் இருப்பது போல தெரிகிறது, ஆனால் உண்மையில் ஆத்மா மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற ஆழமான உண்மையை இந்த செயலில் புரிய வச்சிட்டார். அப்ப நாம் இன்றைக்கு இந்த செயல் வந்து எவ்வளவு 38 வரைக்கும் முடிக்கிறோம். அப்போ இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.